ஓம் சிவாய நமஹ். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவமகாபுராணம் ஐந்தாவதான உமா சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 47. மேதஸ் ரிஷி கூறுகிறார், முன்பொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்கிற திறன் மிக்க இரு அசுரர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் சராசரங்கள் அடங்கிய மூலகங்களையும் தன் வலிமையால் ஆக்கிரமித்து அரசாண்டனர். அவர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் இமயமலையில் சரணமடைந்து அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றியருளும் அகில உலக மாதாவான உமாதேவியை துதித்தனர். தேவர்கள் துதிக்கிறார்கள், தேவா ஓசு ஜய துர்கே மகேசானி ஜயாத்மீய ஜனப்பிரியே த்ரைலோக்கியத்ரான காரண்யை சிவாயை தே நமோ நம, நமோ முக்தி பிரதாயினி பராம்பாயை நமோ நம, நம சமஸ்தம்சாரோத்பத்தி ஸ்தித்யந்தகாரிகே காலிகாரூப சம்பன்னே நமஸ்தாராக்ருதே நம, சின்னமஸ்தாஸ்வரூபாயை ஸ்ரீ வித்யாயை நமோஸ்துதே, புவனேசீ நமஸ்துப்யம் நமஸ்தே பைரவாக்ருதே, நமோஸ்து பகடா முக்கியை தூமாவத்தியை நமோ நம, நமஸ்திருபுரசுந்தர்யை மாதங்கி தே நமோ நம, அஜிதாயை நமஸ்துப்யம் விஜயாயை நமோ நம, ஜயாயை மங்களாயை தே விலாசினி நமோ நம, தோக்த்ரீ ரூபே நமஸ்துப்யம் நமோ கோராக்ருதேஸ்துதே, நமோ பராஜிதாகாரே நித்யாகாரே நமோ நம, சரணாகத சரணாகத பாலின்யை ருத்ராண்யை தே நமோ நம, நமோ வேதாந்த வேத்யாயை நமஸ்தே பரமாத்மனே, அனந்த கோடி பிரம்மாண்ட நாயிகாயை நமோ நம, நமோ வேதாந்த வேத்யாயை நமஸ்தே பரமாத்மனே, அனந்த கோடி பிரம்மாண்ட நாயிகாயை நமோ நம. தேவர்கள் துதிக்கிறார்கள், ஜய துர்கே துர்கையே மகேசானி மகாதேவியே ஜயாத்மீய ஜனப்பிரியே, தங்களுக்கு என்றும் வெற்றியே, தன் அடியார்களின் துன்பம் துடைப்பவளே, திரைலோக்கிய திராணகாரண்யை தன்னடியார்களின் துன்பம் துடைப்பவளே, மூலகங்களையும் காத்தருளும் சிவையே, மங்களமூர்த்தியே தங்களுக்கு வணக்கம், அகில உலகங்களையும் படைத்து காத்து அழிப்பவளே தங்களை வணங்குகிறோம், காளிகா தேவியும் தாராதேவியும் நீயே, சின்னவஸ்தா தேவியும் தங்கள் சுரூபம்தானே, ஸ்ரீவித்யையும் தாங்களே, புவனேஸ்வரியே வணங்குகிறோம், பைரவ ரூபிணியே பகலாமுகியும் தூமாவதி தேவியும் தாங்களன்றோ, தங்களைத்தானே வணங்குகிறோம், திரிபுர சுந்தரியும் மாதங்கி தேவியுமான தங்களுக்கு வணக்கம், அஜிதா விஜயா ஜயா மங்களா விலாசினி என்பன அனைத்தும் தங்களது வெவ்வேறு திருமேனிகளே, இவ்வனைத்து திருவுருவங்களிலும் காட்சியளிக்கும் தங்களுக்கு வணக்கங்கள் பல பல. தாய் காமதேனி என்னும் போக்திரீ ரூபியான தங்களுக்கு வணக்கம், கோரமான திருமேனி படைத்தவளும் தாங்களே, அபராஜிதை என்கிற திருமேனி கொண்டவளும் தாங்களே, 15 திதியான நித்யாரூபிணியாக விளங்கும் தங்களுக்கு வணக்கம், அடைக்கலம் புகுந்தவர்களை காத்தருளும் ருத்ராணியும் தாங்கள்தான், வேதாந்தங்கள் அனைத்தும் தங்களது சுரூபத்தை என்றோ வர்ணிக்கின்றன, பரம்பொருளான தங்களுக்கு நமஸ்காரம், கோடி கோடி பிரம்மாண்டங்களையும் எங்கச் செய்யும் உலக நாயகியான ஜெகதாம்பிகையே, தங்களுக்கு நமஸ்காரங்கள் எண்ணிறந்தன. தேவர்கள் இவ்வாறு துதிக்கவே மங்களரூபியான இறைவி உமையம்மை மிகவும் மகிழ்ந்து தேவர்களை நோக்கி வினவினாள், இப்பொழுது நீங்கள் யாரை குறித்து துதித்தீர்கள்? அப்பொழுது அந்த கௌரியான உமையம்மையின் திருமேனியிலிருந்து ஒரு குமாரி தோன்றினாள். அவள் தேவர்கள் அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு சிவையான சக்தியிடம் குரலுற்றாள், தாயே, இந்த விண்ணுலக தேவர்கள் சும்பன் நிசும்பன் என்கிற இரு அசுரர்களால் மிகவும் பீடிக்கப்பட்டு தங்களை காப்பாற்ற வேண்டி என்னை துதிக்கின்றனர். பார்வதி தேவியின் சரீர கோஷத்தில் இருந்து தோன்றியதால் இக்குமாரி கௌசிகி என அழைக்கப்படுகிறாள். இந்த கௌசிகி தேவிதான் சும்பாசுரனை வதிக்கும் சரஸ்வதி ஆவாள். இவளையே உக்ரதாரா மகோக்ரதாரா என்றும் அழைப்பர். மாதாவான தாயின் சுரூபத்தில் இருந்து தானாக தோன்றியவள் ஆதலால் இவளை மாதங்கி என்றும் அழைப்பார்கள். இம்மாதங்கி தேவர்களை நோக்கி, அமரர்களே, பயம் கொள்ளற்க, நான் சுதந்திரமானவள் ஆகையாலே யாருடைய உதவியின்றி உங்களது விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறிவிட்டு உடனே மறைந்தாள். இவ்வாறு இருக்கையில் சும்பனி சும்பர்களது சேவகர்கள் சண்டனும் உண்டனும் ஒரு நாள் தேவியை கண்டனர். தேவியின் சௌந்தர்யம் கண்களுக்கு ஆனந்தத்தை தருவதாக இருந்தது கண்டு அவர்கள் இருவரும் தங்கள் நிலைமறந்து மயங்கி தரையில் சாய்ந்தனர். பின் ஒருவாறு மயக்கம் தெளிந்த அவர்கள் தங்கள் மன்னனிடம் சென்று, அரசே, இப்பொழுது இமயமலையின் அழகிய சிகரம் ஒன்றில் சிங்கத்தின் மீது விற்றிருக்கும் அபூர்வ சௌந்தர்யம் படைத்த ஒரு பெண்ணை கண்டோம் என்றனர். சண்டமுண்டர்கள் கூறியதை கேட்ட சும்பாசுரன் தனது தூதுவனான சுக்ரீவனிடம், தூதனே, இமயமலை சாரலில் ஒரு அழகி இருக்கிறாளா? நீ அவளிடம் சென்று என்னை பற்றி கூறி இங்கே அவளை அழைத்து வா என்று சொல்லி அம்மாதரசியிடம் அனுப்பினார். இதை கேட்ட சுக்ரீவன் அம்பிகையிடம் சென்று கூறலானான். தூதுவன் கூறுகிறான், தேவி, தைத்தியனான சும்பாசுரன் பல பராக்கிரமத்தில் மூலகங்களிலும் கொண்டாடப்படுகிறான். அவனது தம்பியான நிசும்பனும் அவனைப் போலவே பராக்கிரமசாலி. சும்பாசுரன் தான் என்னை உன்னிடம் தூதாக அனுப்பியுள்ளான். ஆகவேதான் நான் இப்பொழுது இங்கு வந்தேன். அமரமாதே, அவன் கூறியதையே கூறுகிறேன், கேள். நான் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரையும் வென்று அவர்களது செல்வங்கள் அனைத்தையும் கவர்ந்தவன். வேள்விகளில் தேவர்களுக்கு என தரப்படும் அவி உணவு முழுவதையும் நானே தான் ஏற்கிறேன். நீயோ மாதர்குல மாணிக்கம் என்பது என் கருத்து. ஆகவே என்னையோ என் தம்பியையோ ஆசையின் சிவியோடு காமத்தோடு ஏற்றுக்கொள். தூதுவன் கூறியதை கேட்ட பூதநாதனான பரமசிவனது மனைவியான மகாமாயை கூறலானாள். தேவி கூறுகிறாள், தூதுவனே, நீ உண்மை பேசுகிறாய். நீ பேசியதில் போய் துளியும் இல்லை. நான் முதலிலேயே ஒரு பிரதிஜை செய்துள்ளேன், அதை கேள். எனது திமிரை அடக்குபவன் எவனோ, போரில் என்னை வெல்பவன் எவனோ, அவனையே தான் கணவனாக ஏற்க முடியும். மற்ற எவனையும் இல்லை. ஆகவே நீ சும்பனி சும்பர்களிடம் என் பிரதிஜையை சொல். இதில் எது சரி என்று அவர்களுக்கு தோன்றுகிறதோ அதை செய்யட்டும். தேவி கூறியதை கேட்ட சுக்ரீவன் தன் மன்னனிடம் சென்று அனைத்தையும் கூறினான். இதை கேட்ட கொடியவனான சும்பன் சினம் கொண்டு மிக்க திரள் பெற்ற சேனாதிபதியான தூம்ராட்சனிடம், தூம்ராட்சனே, இமயமலை சாரலில் ஓர் அழகி இருக்கிறாள். நீ அங்கு சென்று அவள் என்ன செய்தாள் இங்கு வருவாளோ அவ்வாறு செய்து அழைத்து வா. அவ்வாறு அழைத்து வருவதில் உனக்கு சிறிதும் பயம் வேண்டாம். அவள் போர் விரும்பினாள், நீயும் போய் செய் என்று கூறி அனுப்பினான். சும்பரின் கட்டளையை பெற்ற தூம்ரலோச்சனன் இமயமலை சென்று உமையம்பிகையின் அம்சத்திலிருந்து தோன்றிய புவனேஸ்வரியிடம், அழகிய இடை உடையவளே, நீ என் அரசனிடம் செல். இல்லையேல் உன்னை கொல்வேன். என்னிடம் 60,000 அசுர சேனை உள்ளது என்றான். இதை கேட்ட இறைவி, வீரனே, உன்னை அசுர அரசன் தானே அனுப்பினான். நீ என்னை கொன்றால் நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் போரின்றி என்னால் அங்கு செல்வது முடியாது. இது எனது கொள்கை என்றாள். இதை கேட்ட தூம்ரலோச்சனன் தேவியை கவரச் சென்றான். ஆனால் தேவியோ அவனை ஹூம் என்ற அதட்டலினால் எரித்து ஒழித்தாள். அன்று முதல் தேவியை தூமாவதி என்று அழைக்கலாயினர். அவளை ஆராதிக்க பக்தர்களின் பகைவர்கள் அழிவர். தூம்ராட்சனை தேவி அழிக்க தேவியின் வாகனமான சிங்கம் மிகவும் சினம் கொண்டு அவனது சேனைகளை கடித்து குதறியது. ஓடினவர்கள் தப்பினர். இம்மாதிரி தேவி தூம்ரலோச்சனை ஒழித்தாள். இதை செவியற்ற சும்பன் சினத்தினால் தன் இரு உதடுகளையும் கடித்துக் கொண்டான். பின் சண்டமுண்டர்கள் இரத்த பீஜன் முதலிய அசுரர்களை ஏவினான். அவனது கட்டளையை ஏற்று அவர்கள் தேவி உள்ள இமயமலைச்சாரலை அடைந்தனர். அப்பொழுது தேவியை சுற்றி அனிமா முதலிய எண்வகை சித்திகளும் சூழ்ந்திருக்க அகில உலகையும் ஒளிரச் செய்து சிங்கத்தின் மேல் விற்றிருக்கும் தேவியை கண்டனர். மேலும் தேவியிடம், தேவி, நீ உடனே சும்பனி சும்பர்களிடம் செல். இல்லையே உன்னை சேனைகளோடும் உன் வாகனமான சிம்மத்தோடும் கொன்றுவிடுவோம். வாமையே, சும்பனை திருமணம் செய்து கொள். என் திசை உலக பாலகர்களும் அவனையே துதிக்கின்றனர். சும்பனை மணப்பதால் தேவர்களுக்கும் கிட்ட உண்ணாத பரமானந்தம் உனக்கு கிட்டும் என்றனர். இவர்கள் இவ்வாறு கூறவே பரமசிவையான தேவி சற்றே பொன்முறுவல் செய்தவளாய் இனிதாக பேசலான. எங்கும் நீக்குமர நிறைந்து விளங்கும் பரமேசன் சதாசிவன் என்று போற்றப்படுகிறார். அவருக்கு ஈடு இணை இல்லை. வேதங்களும் அவரது உண்மை சுரூபத்தை அறிய முடியவில்லை எனில் பிற தேவர்களை பற்றி என்ன சொல்ல? அந்த சதாசிவனின் சூக்ஷ்மமான பிரகிருதி நானே. அப்படி இருக்க பிறரை நான் எப்படி பதியாக ஏற்க முடியும்? பெண் சிங்கம் எவ்வளவுதான் காமம் கொண்டிருந்தாலும் நரியை தன் கணவனாக ஏற்குமா? பெண் யானை கழுதையையும் பெண் புலி முயலையும் வரிக்குமா? தைத்தியர்களே, நீங்கள் பொய் கூறுகிறீர்களே. ஏன் நின்கிறீர்களா? காலன் என்னும் பாம்பின் பிடியில் சிக்கி உள்ளீர்கள். நீங்கள் பாதாள உலகம் சென்று சுகமாக இருங்கள். இல்லையே போர் புரிந்து மடியுங்கள். சினத்தை தூண்டும் தேவியின் சொற்களை கேட்ட அவ்வசுரர்கள், நாங்கள் நீ பெண்ணாகிற்றே என்று நினைத்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். உனக்கு போரில் தான் விருப்பமெனில் சிங்கத்தின் மீது ஏறி பொறுக்கு வா என்று கடிந்து கூறினர். இவ்வாறு சொற்போர் முடிந்து வாட்போர் துவங்கியது. வான மழை பெய்தது. இவ்வாறு தேவி ஒரு திருவிளையாடலாகவே சண்ட முண்டன் ரத்தபீஜன் ஆகிய அனைவரையும் கொன்றொழித்தாள். பகை எண்ணத்தோடு வந்திருப்பினும் தேவர்களின் பகைவர்களான அவ்வசுரர்கள் தேவியின் பரமபக்தர்கள் செல்லும் உத்தம லோகத்தையே பெற்றார்கள். அத்தியாயம் 48. மேதஸ் ரிஷி கூறுகிறார், சுரதனே, பெரும்புகழ் பெற்ற வீரனான சும்பன் தனது திறன்மிக்க சேனைத் தலைவர்கள் கொல்லப்பட்டதை செவியுற்று வெல்ல இயலாத தன் படைகளை பார்த்து, இன்று எங்கள் காலகன், காலகேயன், மௌரியன், பௌர்கிருதன் மற்றும் உள்ள படைத்தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் தங்கள் படைகளுடன் வெற்றி நமதே என்ற குறிக்கோளுடன் போருக்கு புறப்படுங்கள் என்று கட்டளையிட்டான். போர் என்றாலே துள்ளி குதிக்கும் இயல்பினர் என்றோ இந்த அசுர வீரர்கள். இவ்வாறு கூறிய சும்பனி சும்பர்களும் தேரேறி நகரத்திலிருந்து வெளியேறி போருக்கு புறப்பட்டனர். இப்படி அவர்கள் புறப்பட்டது எப்படி இருந்தது தெரியுமா? விட்டில் பூச்சி தான் இறப்பதற்காக தீயில் நுழைவது போல் இருந்தது. இங்கு அசுரர்கள் படையில் மிருதங்கம், மத்தளம், பேரி, திண்டிமம், காகளம், ஜால்ரா முதலியன முழங்கினர். இந்த சத்தத்தை கேட்ட வீரர்கள் பெரு உற்சாகம் கொண்டனர். ஆனால் தங்கள் உயிரை நேசித்தவர்கள் போர்க்களம் விட்டு ஓடினர். சிலர் போருக்கான ஆடை அணிகலன்கள் கவசம் அணிந்து கைகளில் வாழும் வில்லுமேந்தி போர்க்களம் புகுந்தனர். சிலர் யானைகளிலும், சிலர் குதிரைகளிலும், இன்னும் சிலர் தேரேறியும் வந்தனர். அப்பொழுது நம் படை பிறர்படை என்கிற மாறுபாடு தெரியவில்லை. அசுரர்கள் தங்கள் அரசனோடு சேர்ந்து போர் புரியலாயினர். பீரங்கிகள் வெடித்தன. இதைக் கண்டு தேவர்கள் நடுங்கினர். போர்க்களத்தில் கிளம்பிய தூளியும் புகையும் விண்வெளியை இருளாக்கியது. சூரியனது ரதமும் கூட தெரியவில்லை. தன்னம்பிக்கை கொண்ட கோடிக்கணக்கான காலாட்படைகளும் தங்களுக்கே வெற்றி என்ற உறுதியுடன் போர்க்களம் புகுந்தனர். குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அனைத்தும் கோடி கோடியாக இருந்தன. கருத்த மலை போன்ற பெரிய பெரிய யானைகள் பிளிரின. சிறிய குன்றுகள் போன்ற ஒட்டகங்கள் கல் கல் என சத்தமிட்டன. நல்ல உயர்ந்த நிலத்தில் பிறந்த அகன்ற கழுத்தணிகள் அணிந்த ஜாதி குதிரைகள் கனைத்தன. அவை பலவிதமான நடைகள் பயின்றவை. யானையின் மத்தகத்தில் முன்கால்களை வைத்துக் கொண்டு விண்ணில் பறவைகள் போல் எழும்பின. பகைவர் படை இவ்வாறு போர் புரிவது கண்ட அம்பிகை தன் வில்லில் நாணேற்றினாள். பகைவர் மனத்திறலி ஒடுக்கும் தன் மணியை அடித்தாள். இதை கண்ட தேவியின் சிங்கம் தன் பிடரி மேயர்களை சிரித்துக் கொண்டு கோரமாக கர்ஜனை புரிந்தது. அப்பொழுது இமயமலையின் முகட்டில் அழகிய அணிகலன்கள் அணிந்து கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி விளங்கும் சிவஞான அம்பிகையை நோக்கி நிசும்பன் இனிமையாக பேசலானான். அவன் பேசியது அழகிய பெண்களின் உள்ளத்தை நன்கறிந்த ஓர் ஆண்மகன் பேசும் பேச்சாக இனித்தது. மகேஸ்வரி, உன்னை போன்ற அழகியின் திருமேனியில் மாலதி மலரின் ஒரு இதழ் விழுந்தாலும் அது அம்மேனியை கன்றச் செய்துவிடுமே. அப்படி இருக்க இந்த கோரமான யுத்தம் செய்ய ஏன் வந்தாய்? இதை கேட்ட சண்டிகாதேவி, மூடனான அசுரனே, வீணான சொற்களை ஏன் இறைக்கிறாய்? போசி இல்லையேன், பாதாள உலகம் செல் என்று கர்ஜித்தாய். இதை கேட்டு சினந்த நிசும்பன் அம்புமலை ஒளிந்தான். அது ஆலங்கட்டி மழை மாதிரி இருந்தது. ஏதோ மழைக்காலமே வந்துவிட்டதோ என இருந்தது. மதங்கொண்ட அவ்வசுரன் கூறிய பாணங்கள் சூலம், கோடாளி, பிந்திபாலம், ஈட்டி, வில், புகண்டி, கேடயம், பட்டாசு கத்தி, வாழ் முதலிய ஆயுதங்கள் கொண்டு தாக்கினார். கருத்த மலை போன்ற பெரிய பெரிய யானைகள் தங்கள் மத்தங்கங்கள் பிளந்ததால் பிளறிக்கொண்டு போர்க்களத்தில் இங்குமெங்கும் ஓடின. அந்த யானைகளின் முதுகில் கட்டப்பட்டு வெளுத்த மேக வரிசைகள் போல் பறந்து கொண்டிருந்த சும்பனி சும்பர்களின் கொடிகள் ஒடிந்து தரையில் வீழ்ந்தன. கைகால்கள் முறிந்த படைகள் தரையில் விழுந்த மீன்கள் போல் துடித்தன. கருத்தருவிட்ட குதிரைகள் மலை போல் குவிந்திருந்தன. காளிகாதேவி அசுரர்கள் பலரை யமனுலகுக்கு அனுப்பினாள். மீதமிருந்த அசுரர்களை அவளது சிங்கம் தனக்கு இரையாக்கிக் கொண்டது. அசுரர்களது குருதி பல பல நதிகளாக பிரவகித்தது. அசுரர்களது கேசங்கள் நீர்ப்பாசி போல காணப்பட்டது. இவர்களது மேலாடை நதிநீரின் வெண்ணுரையோ என விளங்கியது. இவ்வாறான பெரும் போரில் அசுரர்கள் எண்ணிருந்தோல் ஆண்டனர். அப்பொழுது நிசும்பன் மனதளவில், கெடுங்காலம் வந்ததோ? காலம் விபரீதமானால் ஏழையும் தனிகனாவான், தனிகன் ஏழையாவான், திரள் மிக்கவன் தோற்பான், பலவற்றவன் வெல்வான். வெற்றியும் தோல்வியின் விதியின் வழியே மூர்த்திகளாலும் கூட காலத்தை வெல்ல முடியாது என்று எண்ணினான். இதற்குள் தேவி விஷத்தில் தோய்த்த கூறிய அம்பினால் நிசும்பனை கொன்று தரையில் வீழ்த்தினாள். தன் தம்பி இறந்தது கண்ட சும்பன் மிகவும் சிலங்கொண்டு தேரேறி என் கைகள் கொண்ட சிவனாரது மனைவியான அம்பிகையை எதிர்த்தான். சங்கநாதம் செய்தான். தன் வில்லிலிருந்து நாணொலி கிளப்பினான். தேவியின் சிங்கமும் தன் பிடரி மயிர்களை சிலிர்த்து கொண்டு கர்ஜித்தது. இம்மூன்றொழிகளால் விண்ணே அதிர்ந்தது. பின் தேவி செய்த அட்டகாச திருப்பினால் அசுரப்படைகள் மிகவும் நடுங்கின. தேவி சும்பனிடம், சும்பனே, போர் முனையில் உறுதியுடன் நில் என்று கூறிய போது தேவர்கள் அம்பிகைக்கு வெற்றி வெற்றி என்று ஜெயகோஷம் செய்தனர். அப்பொழுது சிம்பன் பிரித்ததொரு வேலாயுதத்தை விடுத்தான். அதன் முன்புறத்திலிருந்து தீப்பொறிகள் பறந்தன. ஆனால் தேவி ஒரு கொள்ளிக்கட்டையால் அவ்வேலை தடுத்தாள். அவரவர்கள் பொழிந்த பாணங்களை மற்றவர்கள் துண்டு துண்டாக்கினார்கள். பின் சண்டிகை ஒரு முத்தரை சூலத்தை அவன் மேல் எரிந்தாள். அச்சூலத்தால் அடியுண்ட சிம்பன் இந்திரன் பர்வதங்களின் இறக்கைகளை வெட்ட அவை தரையில் விழுந்தது போலவே விழுந்தான். அப்பொழுது விண்ணும் மண்ணும் கடலும் நடுங்கின. இருந்தும் சூலத்தினால் பட்ட அடியையும் வலியையும் பொருட்படுத்தாது அவ்வசுரன் ஆயிரம் கைகளை ஏற்றுக்கொண்டு தேவர்களையும் அழித்தொழிக்கும் திறன் கொண்ட சக்கரத்தினால் சிங்கத்தையையும் தேவியையும் தாக்க ஆரம்பித்தான். ஆனால் தேவியோ அந்த சக்கரங்களை விளையாட்டாகவே முறித்து முத்தலை சூலத்தினால் சும்பனை தாக்கினாள். உலகங்கள் அனைத்தையும் தூய்மையாக்கும் உமாதேவியின் திருக்கை தாமரையால் அடிபட்டு விழுந்த அவசுரர்கள் இருவரும் பெரும் பதத்தை பெற்றார்கள். பெரும் திரள் வாய்ந்த சும்பனும் நிசும்பனும் இறந்ததும் மீதி மிகுந்த அசுரர்கள் பாதாள உலகம் புகுந்தனர். இன்னும் மீதமுள்ள அசுரர்களை காளியும் சிங்கமும் விழுங்கினர். இன்னும் சிலர் பத்து திசைகளிலும் ஓடி ஒளிந்தனர். நதிநீர் தூய்மையாயிற்று. அவை சீராக ஓடின. இனிமையான குளிர்ந்த காற்று வீசியது. விண்வெளி தூயதாகியது. தேவர்களும் பிரம்மரிஷிகளும் திரும்பவும் வேள்விகள் செய்ய தொடங்கினர். இந்திரன் முதலிய தேவர்கள் நலமடைந்தனர், இன்பமடைந்தனர். அசுரவேந்தனது மறைவையும் பரம பாவனமான உமாதேவியின் சரித்திரத்தையும் எவர் அடிக்கடி படிக்கிறாரோ கேட்கிறாரோ அவர் இவ்வுலகத்தில் தேவர்களுக்கும் கிட்டாத போகங்களை பெற்று பின் அவ்வுலகத்தில் தேவியின் அருளால் தேவியின் திருவுலகம் அடைவர். மன்னனே, இதுவரை உமையம்பிகையில் அம்சமாக தோன்றிய சரஸ்வதி தேவியின் சரித்திரத்தை கூறினேன். அவளன்றோ சும்பனி சும்பர்களை கொன்றவள்.